இருந்தாலும் திரு அசோகன் அவர்களை பற்றி படைப்பு ரீதியாக பல கண்ணோட்டங்கள் பார்வைகள் எவ்வளவோ இருக்கலாம். இது அவரை பற்றி ஒரு பத்திரிகையாளன் என்கின்ற கோணத்தில் ஒரு சிறு பதிவு. படைப்பாக்கத்தில் ஒரு காலகட்டத்தில் சிலுமை கூடி இன்னொரு காலகட்டத்தில் தரிந்து நீர்த்தி போன படைப்பாளிகள் இங்குண்டு. 1952 முன்பே ஆங்கிலத்தில் எழுத துவங்கி 1957 தமிழில் கலைப்படம் மூலமாக படைப்பாளியாக அறிமுகமான அசோகமுத்தனுக்கு எழுத்துலக தொடர்பு ஒரு பொன்விழா காலத்தை தாண்டிவிட்டது. இருந்தும் படைப்புக்கான ஊற்றுக்கண் அவரிடம் அற்றுவிடவில்லை. சமகால படைப்புகளுடன் அவருடைய தொடர்பு அற்றுப்போய்விடவில்லை. 50 ஆண்டுகளை தொடர்கிற அவருடைய படைப்புலக அனுபவங்களை தொகுத்தால் அசோகமுத்தன் என்கின்ற மனிதருக்குள் இருக்கிற பரபரப்பை முன்னிறுத்தாத எளிமையான அதே சமயம் ஆத்மார்த்தமான ஒரு குரல் அவருடைய படைப்புகளின் அடிப்படை அம்சமாக இருப்பதை உணர முடியும். சிறுகதை, நாவல், கட்டுரை, சில சமயம் நடிப்பு, பத்திரிகை அனுபவம் என்று பன்முகத்தன்மையுடன் அசோகமுத்தனின் இயக்கம் இருந்தாலும் பத்திரிகையாளராக நான் பிக்சன் என்கின்ற கடைப்பு அல்லாத கட்டுரைகளில் அவருடைய முகம் வெளிப்பட்ட விதத்தின் முக்கியத்துவத்தை பதிவு செய்வதே இந்த சிறு கட்டுரையின் நோக்கம். கனையாளி என்கின்ற பத்திரிகையோடு நீண்ட காலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட இவர் சிறுபத்திரிகையுடன் தொடர்பு கொண்டிருந்த அதே கட்டத்தில் இங்குள்ள பல விருதுன பத்திரிகைகளும் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். எந்த தளமாக இருந்தாலும் அவர் முன்னிறுத்தியது ஒரே விதமான எழுத்தைத்தான். பத்திரிகை உலகை இவர் கடந்து போகிற விதம் சற்றும் ஆரோக்கியம் குறையாமல் தான் இருக்கிறது. இதுதான் முக்கியம். படைப்புகளிலும் கட்டுரைகளிலும் அவருடைய எழுத்துப்பாணியும் படைப்புகளிலும் கட்டுரைகளிலும் வெளிப்படும் அவருடைய எழுத்துப்பாணி ஒன்றுதான். வெகு எளிமையான ஒரு மொழிவுத்தி, புரிதலில் எந்த சிக்கலும் முடிச்சுகளும் இல்லாத எளிமையான உத்தி. கரைந்த நிழல் போன்ற மாறுபட்ட சோதனை முயற்சியான நாவல் கூட புரிதலின் பிரச்சனை இல்லாத இலகுவான நாவல்தான். வழக்கமான புரிபடாத அல்லது சுலபமான புரிதலுக்கு ஆற்படாத வகையில் ஒளிபரப்பப்படும் சார்த்தரை பற்றிய கட்டுரையை கூட மிகவும் எளிமையான நிலையில் தான் வெளியிருக்கிறார் அசோகமுத்தன். தமிழ் உரநடையில் பாரதி, குயின்சன், கல்கி, வாரா, சுந்தராமசாமி, கி ராஜநாராயண், ஜெயகாந்தன், சுஜாதா வரை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மொழிவளம் சார்ந்த நடை உருவாகிறது. இந்த உரநடை வரிசையில் அசோகமுத்தனின் உரநடை பேச்சு மாறி நேரடி தன்மை கொண்டது. அதே சமயம் உணர்வை பிரதிபலிக்காத தட்டையானது அல்ல. அவருடைய சிறுகதைகளில் வெளிப்படுகிற கதை தெரிவும் ஒரு மெல்லிய கிண்டலும் அவருடைய கட்டுரைகளிலும் விரைவில் கிடைக்கின்றன. ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக அவர் பல பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகள் சுமார் 1100 பக்கங்களில் இரு தொகுப்புகளாக கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமானது. சில அழகியல் கூறுகளுக்கு அவருடைய கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை எடுத்துச் செல்வது பொருத்தமாக இருக்கும். சென்னையில் காணாமல் போய்விட்ட நூர் மார்க்கெட்டை பற்றி எரியாத கனவுகள் என்கிற தலைப்பில் இப்படி எழுதுகிறார். காவடியில் ஒரு மண்டையோடும் கையில் எலும்பையும் பிடித்திருக்கும் பச்சை அங்கே ஆள் ஒருவன் திரும்ப திரும்ப அங்கு என் கண்ணில் படுவான். அவன் காட்டும் வித்தையை பார்த்துவிட்டு அவன் விற்கும் பாம்பு கடி வேலையை வாங்காமல் போனால் பேயடித்து கண்பீங்கி நாக்கு புழுத்து ரத்தவாந்தி எடுக்கும் அளவுக்கு சாவு வரும் என்பான். அவனுடைய வித்தையை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவன் வேரை வாங்கி அதை பயன்படுத்தவும் வாய்ப்பு ஏற்பட வேண்டுமானால் பூமியில் பாம்பு தொகை பன்மடங்கு அதிகரித்து அவை அனைத்தும் வாயுவாவது ஓவட்டம் செய்து கடிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இதே மாதிரி பின்னாளில் பரீட்சாவில் நாடகங்களில் அசோகமுத்தன் நடித்தாலும் துவக்க காலத்தில் நாடகத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி நடுப்பு என்கின்ற கட்டுரையில் விவரிக்க போது தன்னை குறித்தே அவருடைய கேள்வி உணர்வு வெளிப்படுகிறது. நான் நடித்த பாத்திரம் 2 அடாவடி புழுக்கள் நடுவில் மாட்டிக்கொள்ளும் அரைப்பேட்டிய பாத்திரம். நாடகத்தன்று காலையில் என்னுடைய மூக்கு கண்ணாடி சரியாக இல்லை. நாடக இறுதியில் இரு குழுக்களும் சேர்ந்து தர்ம மற்றும் அதர்ம அடியல் கொடுக்க நான் கீழே விழுந்தபோது என் மூக்கு கண்ணாடி என்னிடமிருந்து விடுபட்டு மேடையில் முன் குளிப்பில் போய் விழுந்தது. பலத்த கரவசம். என் மூக்கு கண்ணாடியை கூட இவ்வளவு பொருத்தமாக கீழே விழ வைத்ததற்கு எனக்கு பாராட்டுக்கு மேல் பாராட்டு. என்னை பாராட்டி மாலை அணிவித்த போது கண்ணாடி மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தது என்று முடிக்கிறார். நுட்பமான அங்கத உலகம் அனுபவத்தை உள்வாங்கும் திறனும் உருத்திரண்ட உரநடையின் விளைவை இக்கட்டுரையில் நிலையிலும் பார்க்க முடிகிறது. நகர்ப்புற மாற்றங்களை கூட இவரால் இதே கேள்வி உணர்வுடன் எழுத முடிகிறது. மரண சக்கரம் என்கின்ற கட்டுரையில் நகர்ப்புறங்களை அதிகரித்து வருகின்ற இருசக்கர வாகனங்களை பற்றிய பதிவும் இவருடைய காலமும் ஐந்து குழந்தைகளும் சிறுகதையில் ரயிலை பிடிக்க ஓடுகிற ஒருவனுடைய கண்ணில் படுகிற அவசரமான காட்சி பதிவுகளை போலவே விவரங்களுடன் இருக்கிறது. அந்த குறிப்பு இதுதான். இந்த 30-40 ஆண்டுகளில் இந்த இருசக்கர வண்டிகள் தான் எவ்வளவு மாற்றம் அடைந்துவிட்டன. 30 ஆண்டுகள் முன்பு லாம்பரட்டா ஸ்கூட்டர்கள் இந்தியாவில் புழக்கத்துக்கு வர ஆரம்பித்த போது பழைய மோட்டார் சைக்கிள்கள் பக்கத்தில் அந்த ஸ்கூட்டர்கள் கொசுக்கடிக்கு சினிங்கும் குழந்தைகள் போல் தோன்றின. ஆனால் இன்று கொசு போலவே இருசக்கர வாகன வண்டிகள் வந்துவிட்டன. எவ்வளவு விதவிதமான கொசுக்கள். இந்த கொசுக்கள் எல்லாம் கொசு மாதிரி இரு மனிதர்களை சுமந்து செல்ல வேண்டும். அந்த வண்டியில் போகிறவர்களை பார்க்க கண் கூசும். இப்படி கஞ்சத்தில் அடிபட்டுவர்கள் போல இருப்பவர்களுக்கு இருசக்கர வண்டி என்ன கேடு என்று கேட்க தோன்றும் என்று எழுதியிருக்கிறார். படைப்புகளை விட கட்டுரைகளில் ஒருவரை நேரடியாக கடுமையாக விமர்சனம் செய்ய வாய்ப்பிருந்தும் இவருடைய விமர்சனங்களில் கடுமை இல்லை. நிதானமான ஒரு கைகுலுக்களுடன் பேச்சை கூட்டுகிற ஒருவரின் மனநிலை தான் இவருடைய கட்டுரைகளில் பொதுத்தன்மையாக இருக்கிறது. அதே சமயம் சுற்றிலும் நடக்கிற அரசியல் சமூக மாற்றங்களுக்கு எதிராக வெளிப்படும் கசப்பின் நெடியை இவருடைய எழுத்துக்களில் உணர முடியவில்லை. இவை எல்லாத்தையும் விட தன்னை பிரதானப்படுத்திக் கொள்கிற போக்கும் இவரிடமில்லை. இவருடைய முக்கியமான நாவலான கரைந்த நாவல்கள் குறித்து ஒரு கட்டுரையில் நான் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்ததாக நினைக்கவில்லை. இந்த நாவலை அல்லது இதே மாதிரி நாவல்களை சிறிது அபியாசத்திற்கு பிறகு சிறிது முயற்சிக்கு பிறகு யாரும் எழுதிவிட முடியும் என்கின்றார். தமிழ் எழுத்து சூழலில் இந்த மாதிரி அகந்தை விரியாத குரலும் கம்பியிலே மிகை இல்லாத வெகு இயல்பான பார்வையும் அபூர்வமானவை. படைப்பல்லாத எழுத்தோ அதை எழுதிய கணக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட மனத்திலிருந்தே இந்த மாதிரியான பதிவு சாத்தியம். 1000 பேரை சென்றடையக்கூடிய ஒரு சிறு பத்திரிகையில் இருந்துவிட்டால் அந்த பத்திரிகையை நடத்துபவர் மனதில் ஏற்றுக்கொள்ளும் ஆங்காரமும் எப்படி எழுதினால் யாரை காயப்படுத்தலாம் என்கின்ற எழுத்து சுசமங்களும் நிறைந்த பத்திரிகை சூழலில் உள்ளரசியல் என்பது மிகவும் வலிந்துவிட்ட ஒரு இலக்கிய சூழலில் தன்னுடைய எழுத்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்பதில் 40 ஆண்டுகளாக அதிலும் பத்திரிகை பின்புலம் இருந்தும் கூட அசோகமுத்திரன் இருந்திருப்பது அவருடைய மனவளத்தையே காட்டுகிறது. அதுதான் ஆரவாரத்தை ஒதுக்கிய நிலையில் இரு நபர்களுக்கிடையே பழகு ஏற்படாமல் இருக்க செய்வதை என் எழுத்து என்று இவரை எழுத வைத்திருக்கிறது. எழுத்தையே வாழ்க்கையாக கொண்டு வாழும் ஒருவரிடமிருந்து இம்மாதிரியான மென்மையான பொருள் எழுந்திருப்பதுதான் சிறப்பு. அதற்கு ஆதாரமான இவருடைய படைப்பு மனத்திற்கு மிகுந்த நன்றி, மிகுந்த வாழ்த்துக்கள். நன்றி.